சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 27.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிக் கொள்கின்றேன். ஞானாசிரியராகிய மெய்கண்டதேவர் திருவடிகளை மேல் வைத்து ஓக்கின்றேன். உண்மை விளக்கம் என்ற நூலின் ஊடாக தத்துவ ஞானத்தை நமக்கு புகட்டி கொண்டிருக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பார்த்த வணக்கங்கள். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி பணிவோம். தத்துவங்களை வரிசைப்படி சொல்லிக் கொண்டு போனே கீழே இருந்து மேல் நோக்கி ஆத்ம தத்துவங்கள் 24 அதனுடைய செயற்பாடுகளும் விரிவாக சொல்லும். அதற்கு பிறகு வித்யா தத்துவங்களை மேலிருந்து கீழாக மாயை காலம் நீதி கலை வித்தையராகும் முருகன் என்ற வகையிலே அதனுடைய விவரங்கள் சொன்னார். பிறகு மீண்டும் சுத்தமாயா தத்துவமாகிய சிவதத்துவங்களை கீழிருந்து மேலாக சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாசிவம் சக்தி சிவம் என்ற வகையிலே அந்த சக்தி சிவம் என்ற வகையிலே அந்த ஐந்தும் சொல்லி 36 தத்துவங்களும் சொல்லப்பட்டு, ஆகவே மாயை பற்றிய விவரங்கள் ஓரளவு நமக்கு தெரிய வந்துவிட்டது. அதற்கு பிறகு நமக்காக குருநாதர் தன்னுடைய குருநாதரிடம் கேள்வி கேட்கிறார். ஆணவம் என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார். நாம் உள்வருளாக நினைக்கின்ற பதிபசு பாசத்திலே பாசம் மூன்றாக பிரியும் என்று முன்னமே படித்திருக்கிறோம். அந்த பாசத்திலே ஆணவம் கண்மம் மாயை என்றதிலே மாயை பகுதி முடிந்து விட்டது. நூல் ஒழுங்குக்காக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு ஆணவம் பற்றியும் கண்மம் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்கிறார் ஆசிரியர் மாணவர். இவையெல்லாம் முடிந்த பிறகு பாச அறிவு நமக்கு வந்துவிட்டது. இனி பசு அறிவு வேண்டும் என்பதற்காக நானார் என்று கேள்வி கேட்கிறார். நான் என்பது ஆன்மாவை குறித்து இங்கே பசு அறிவை வேண்டி நிற்பதாக தோற்றம் தருகிறது. இந்த பசுவை எப்படி விளங்குவது என்பதை பசுவினுடைய இயல்புகள் சொல்லி ஆசிரியர் விளங்கப்படுத்துகிறார். பனி பாசத்தை அறியாது, ஏனென்றால் ஒளிக்கு முன்னாலே இருள் நிற்காது. பாசம் பதியை அறியாது, ஏனென்றால் அதற்கு அறிவு இல்லை. ஆகவே பதியை பொறுத்தளவிலே பாசம் தேவையற்றது, பாசத்தை பொறுத்தளவிலே பதி தேவையற்றது. பின்னேன் இப்பொருள் முப்பொருளை வைத்தார்கள் என்றால் நடுவிலே ஒரு ஆள் இருந்து ரெண்டினுடைய தேவையோடும் இருக்கிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பதிக்கு பாசம் தேவையில்லை, பாசத்துக்கு பதி தேவையில்லை. அப்படியானால் முப்பொருள் தோன்றியதன் காரணம் என்ன என்று கேட்டால், நடுவிலே இருக்கக்கூடிய பசுவுக்கு பாசமும் தேவை, பசுவும் தேவை, பதியும் தேவை என்ற நிலைமை. அதனாலேதான் இந்த பாடலிலே அவர் அதை விளக்கம் செய்கிறார். இந்த ரெண்டையும் அனுபவிக்கின்ற ஒன்றாக, ரெண்டினுடைய தேவை உள்ள ஒன்றாக இருப்பதுதான் ஆன்மா என்கின்ற அளவிலே நாங்கள் இப்பொழுது பாடலிலே வந்திருக்கிறோம். இனி விட்ட இடத்திலே இருந்து படிப்போம்.
இந்த கடைசி பத்திய படிச்சுட்டு படிக்கிறீங்க. உலகம் நுகர்ச்சி பொருள் என்பதை அறிந்தோம், இறைவன் அதனை நுகரமாட்டான் என்பதையும் அறிந்தோம். எனவே உலகத்தை நுகர்வதும் அதனால் பயன் கொள்வதும் ஆகிய பொருள் ஆன்மாவே என்பது தானே விளங்கும். அது அதுவாய் ஒன்று நிற்பது ஆன்மா. ஆன்மாவினது அறிவு தன்மயம் இல்லாதது, எப்பொருளை சார்கிறதோ அப்பொருளின் வசப்படுவது, அப்பொருளோடு ஒன்றி அதுவே தானாய் நிற்பது. இதனை ஒரு எடுத்துக்காட்டால் விளக்கலாம். ஒருவனுக்கு பெருஞ்செல்வம் வந்து சேர்கிறது, அவன் அதனை தனக்கு வேறானது என்று கருதவில்லை. அது இடையில் வந்தது, இடையிலேயே நீங்கிவிடக் கூடியது என்றும் எண்ணவில்லை. அவன் அதனையே தன் உயிராக கருதுகிறான். எப்பொழுதும் அதனை பற்றியே நினைப்புத்தான். அதனை எப்படி பாதுகாப்பது என்ற கவலைதான். ஒரு சமயம் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவன் வீட்டை சோதனையிட்டு கணக்கில் வாராதவற்றை எல்லாம் கைப்பற்றுகிறார்கள். அவன் கலங்குகிறான், மயங்குகிறான், உயிரே போனது போல உணர்விழந்து நிற்கிறான். அவனது உணர்வு செல்வத்தோடு ஒன்றி நின்ற காரணத்தினாலேயே அச்செல்வம் போனதும் அவனும் உணர்விழந்த நிலையை அடைகிறான். இவ்வாறு அசத்தாகிய உலகப் பொருள்களோடு ஒன்றி அவையே தானாய் நிற்கிறது ஆத்மா.
ஆன்மாவுக்கான நிலைமையை விளங்கப்படுத்துகிறார். ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துகிறார். பொருள் வருகிறது, அதிலே அளவுக்கு அதிகமாக பற்றி வைக்கிறான். திடீரென்று அது போகிறது. திருவள்ளுவர் ஒற்றை வரியிலே அந்த விவரத்தை சொல்லுவார். பரிந்தோம்பி பெற்றற்றோம் என்பார். பெருந்தோம்பலிலே வருகிற ஒரு குரல் ஞாபகத்திலே இருக்கும். பரிந்தோம்பி என்றால் மிக கஷ்டப்பட்டு அதை பேணி, அது போன உடனே பெற்றற்றோம் என்று ஏங்குகிற ஏக்கம் யாருக்கு வரும் என்றால் விருந்தை போனாதவனுக்கு வரும் என்று விருந்து பற்றி சொல்லுகிற திருவள்ளுவர் சொல்வார். பெருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. நேற்று சொன்னேன், சார்ந்ததன் வண்ணமாதல் ஆன்மாவினுடைய இயல்பிலே மிக மிக முக்கியமானது. எதனோடு சேருகிறதோ அதனுடைய இயல்பை அது பெற்று விடுகிறது. நேற்றும் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய குழந்தைகள் நமக்கே அந்த இயல்பு உண்டு. பத்து நாள் கெட்டவர்களோடு பழகினால் நம்மை அறியாமல் அந்த கெட்ட இயல்பின் ஒரு பகுதி நம்மை தொற்றிக் கொள்கிறது. இதை நீங்கள் பரிசோதித்து வேண்டுமானால் பார்க்கலாம், ஆனால் வேண்டாம். அதுபோல நல்லவர்களோடு சும்மா இருந்தாலே நம்மை அறியாமல் நம்மிடம் சில நல்ல குணங்கள் வந்து சேர்ந்துவிடும். அது உயிரினுடைய இயல்பு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா நல்ல கூட்டத்தோடு சும்மா நாங்களும் ஒருவராக இருப்பது. அதனால்தான் நம்முடைய சைவத்திலே இறைவனை அடைவதற்கான வழிகள் சொல்லுகிற பொழுது குரு, லிங்க, சங்கமம் என்று மூன்றை சொன்னார்கள். குரு, லிங்க, சங்கமம். சங்கமம் என்றால் சிவனடியார்களோடு சேர்ந்து வாழ்வது. இதெல்லாம் உட்பிரவி பயன் இருந்தால்தான் இதுகளெல்லாம் நமக்கு வாய்க்கும். நாம் நல்லவர்களோடு சில பேருக்கு விதியே அமையும். கெட்டவனோடு அவன் சேர நினைத்தாலும் சேர அந்த இயற்கை விடாது. சில பேருக்கு நேர எதிர், நல்லவனோடு அவன் சேர நினைத்தாலும் அது கொண்டு போய் அவனை கெட்டவனிடம் தான் சேர்ப்பிக்கும். ஆகவே அது அவன் கொண்டு வந்த ஊழல் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய இயல்பு என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு சேர்ந்தாலே நல்லியல்பு தானாக வருகிறது. அது உங்களுடைய அனுபவத்திலே தெரியும். அவர்களை பார்த்து நாமும் பழகி கொள்வோம். கால் கழுவி விட்டு வீட்டுக்குள்ளே போவார். 10 பேர் போனால் 11வது ஆளா நாங்களும் கழுவ வேண்டி வரும். 10 நாள் கழுவ பிறகு அந்த முதல் ஆளாக நாங்கள் இருந்து கழுவ எங்களை பார்த்து 10 பேர் கழுவுவார்கள். வீட்டுக்குள்ளே போன உடனே சுவாமியை கும்பிடுவது, உணவருந்துவதற்கு முன்பாக ஒரு கொடி எடுத்து மற்ற உயிர்களுக்காக வைப்பது, இதெல்லாம் நல்லவர்கள் வழி நின்று வருகிற செய்திகள். உயிர் மற்றும் நேற்றும் உங்களுக்கு சொன்னேன், அதனால்தான் அவை சொல்லுகிறார், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொற்கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இந்த ஒரு பாட்டே போதும். அவையார் என்ன செய்கிறார், அடுத்த பாட்டும் படிக்கிறார். தீயாரை காண்பதும் இதே என்கிறார் என்றால் இது செய்யாமல் விட்டுவிடாதே, இது செய்யாமல் அடுத்த பக்கம் பார்த்தானால் அதுவும் படிய போகிறது. தீயாரை காண்பது வந்தியதே, தீயார் சொல் கேட்பது வந்தியதே. பல பேர் எனக்கு தெரிய இன்றைய காலத்திலே இந்த நாகரிகத்தின் பெயரால் ஏற்படுகிற அசிங்கங்களிலே ஒன்று, நான் ஏன் குடிப்பழக்கத்துக்கு வந்தேன் என்றால் எங்கள் ஆபீஸ் பார்ட்டியிலே பெரியவர் எல்லாம் குடிக்கிற பொழுது நான் குடிக்காமல் இருந்தால் என்னை தப்பாக நினைப்பார். தப்பாக நினைப்பதற்கு இது ஒரு விளக்கம். எந்த மடையனும் அப்படி நினைக்க மாட்டான். கிண்டல் பண்ணுவார்கள், உனக்கு அது வராதா என்பது. ஆனால் நீங்கள் குடிக்காமல் இருந்து பாருங்கள், அவன் உங்களை கிண்டல் பண்ணினாலும் உள்ளூர உங்களை மதிப்பான். அவனுடைய கிண்டலுக்கு பயந்து குடித்து விட்டால் அவர்களிலே ஒருவராக மாறிவிடுவீர்கள். எப்பொழுதும் இந்த தாழ்ந்தவன் மற்றவனை தன்னோடு சேர்க்க முடிந்தளவு முயற்சிப்பான். அது முடியாத பட்சத்திலே அவனுக்கு இவன் மேலே மதிப்பு வரும். இந்த வாளர்ந்த நரி மற்ற நரிகளை எல்லாம் வாளர்க்க சொன்னதான ஒரு கதை இருக்கிறது. அதை நீங்கள் சின்ன வயசுலேயே படித்திருப்பீர்கள். ஒரு நரிக்கு எங்கேயோ வாழ இருந்து விட்டது. என்ன செய்யலாம் என்று பார்த்து தன்னுடைய பின்பக்கத்தை ஒரு மரத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு மெட்ட நதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு இந்த வாள் என்கிறது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத பொருள் தானே, இதை என்னத்துக்கு வைத்து வீணாக சுமக்க வேண்டும், இதை இல்லாவிட்டால் இன்னும் பாகமாக ஓடலாம் என்பது போன்ற பல செய்திகளை அது சொல்லி மற்ற நதிகள் எல்லாம் வாழ அறுக்க தயாராகிற நேரத்திலே ஒரு அறிவாளி நரி வந்து நீ கொஞ்சம் நிலத்தி நின்று இதை சொல் பார்க்கலாம் என்றது நிலத்தினாதான் தெரிகிறது அதுக்கு வாழ் இல்லை. கெட்டவன் என்ன செய்வான் என்றால் தன் கெட்ட இயல்பு எப்படியும் மற்றவர்களிலே போற்றி நான் மட்டும் கெட்டவன் இல்லை கெட்டவன் உலகெல்லாம் இருக்கிறான் என்று காட்ட நினைப்பான். இது உலகியல் இயல்பு. ஆகவே இந்த இயல்பு ஏன் உயிருக்கு வந்தது என்றால் அது சார்ந்ததன் வண்ணமாகிற இயல்பினாலே வந்தது. பொருளை சேர்ந்தால் பொருளே உலகம் என்று உயிர் நினைத்துவிடும், அருளை சேர்ந்தால் அருளே உலகம் என்று நினைத்தான். பொருளை நாம் இந்த உலகத்திலே கடவுள் மாயைக்குள்ளே விட்டுவிட்டார், ஆகவே பொருளை நீக்கி வாழ முடியாது என்பது உண்மை. அதில் பற்றில்லாமல் வாழலாம், அது ஒரு பெரிய விஷயம். ராமனுக்கு முடிசூட்டு விடா என்று முடிவு செய்கிறார்கள் தசரதனும் வசிட்டர் போன்ற பெரியவர்களும். ராமனை கூப்பிட்டு அந்த செய்தி சொல்லப்படுகிறது, ராமனை அழைத்து வரும்படி சொல்லுகிறார்கள். ராமன் வந்து நிற்கிறான், முடிசூட்டு விழா உனக்கு நாளை முடிசூட்ட போறோம் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ராமனுடைய மனநிலையை கம்பன் இந்த இறைவினை ஒப்பு மனநிலைக்கு சான்றாக சொல்லுவான். தாதையா பரிசு உரை செய்ய, தாதை என்றால் தந்தை, அந்த செய்தியை சொல்ல தாதையா பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதலுற்றிலன் இகழ்ந்திலன். இதுதான் இறைவினை ஒப்பு. அவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கா என்று சந்தோஷமும் வரவில்லையா, ஐயோ முடிசூட்டு விழா வண்டி வந்து விட்டது என்று கவலையும் வரவில்லையா. அதனாலே அது அதுதான் தெளிவு. காதலுற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்று உணர்ந்து ஏது பொற்றவர் ஏறியது அது செயல் அன்றோ நீதி எட்கும் என நினைந்து அப்பணி தலை நின்றான். அப்பாவுக்கும் ஆனா பிறந்து விட்டேன், அப்பா சக்கரவர்த்தி, ஆகவே நான் தான் இந்த பொறுப்பேற்க வேண்டும், இது என்னுடைய கடமை, ஆகவே இதை பொறுப்பேற்கிறேன் என்று ராமன் பொறுப்பேற்றான். அதனால்தான் கையை வந்து இந்த ஆட்சி உனக்கு இல்லை என்று சொன்னதும் அவனால் அதை மகிழ்ச்சியாக ஏற்க முடிந்தது. நாங்கள் இருந்தால் விழுந்து புரண்டு அழுது எவ்வளவு துரோகம் நடந்து விட்டது என்று கஷ்டப்பட்டிருப்போம். அவன் ஒட்டவில்லை, அதனாலே கலருகிற பொழுது வேதனை இல்லை. நாங்கள் ஒட்டி விடுகிறோம், கலருகிற பொழுது வேதனை. இது உயிரினுடைய இயல்பு. இப்ப நாங்கள் எதை விளங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் பசுவை விளங்கி கொண்டிருக்கிறோம். உயிரினுடைய இயல்பை சொல்ல முதல் சொன்னார் உயிர், உயிர் தான் இந்த உயிரினால் தான் இருபொருள் நிற்கிறது, அதையும் பாசமன் நிற்பதற்கு காரணம் கடவிலே இருக்கிற பசு என்று சொன்னார். அடுத்தது சொல்லுகிறார் பசுவினுடைய இயல்பு இதை சார்ந்தால் இதுவாகவும் அதை சார்ந்தால் அதுவாகவும் மாறிவிடும். இதுக்கு ஒரு சொந்த புத்தி இல்லாத ஒரு ஆள் அந்த அளவிலே கெட்டதோடு சேர்ந்தால் கெட்டதாகவும் நல்லதோடு சேர்ந்தால் நல்லதாகவும் வரும். அதைத்தான் இவர் விளக்கம் பண்ணுகிறார். இந்த பணம் வந்து போகிற விஷயத்தை விளக்கப்படினார். தொடர்ந்து படி.
சிவத்தோடு ஒன்று நிற்றலே இயற்கை. அறிவு பொருளாகிய ஆன்மா தன் இனமாகிய தூய அறிவு பொருளாகிய இறைவனோடு ஒன்றி நிற்பதே இயற்கையாகும். வேற்றினமாகிய அறிவற்ற உலகப் பொருள்களோடு ஒன்றி நிற்பது அதற்கு செயற்கையே ஆகும். இவ்வுண்மையை ஞானாசிரியர் உணர்த்தும் போதுதான் ஆன்மா அசத்தாகிய உலக சார்பை தனக்கு வேறு என பகுத்தறிந்து அதனின் நீங்கி சத்தாகிய சிவத்தோடு கூடி இன்புறும்.
இதை கொஞ்சம் நேரம் சொல்றேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிற, நான் சொன்னேன் உயிருக்கு ரெண்டு இயல்பு, அசத்தை சாருகிற பொழுது அசத்தாகும், சத்தை சாருகிற பொழுது சத்தாகும். அதனாலே இதுக்கு சதசத்து என்று பெயர். உயிருக்கு இறைவன் சத்து, மலம் அசத்து, ரெண்டையும் அனுபவிக்கிறபடியால் உயிருக்கு சதசத்து என்று பெயர். சத்து அசத்து சதசத்து, சத்த சக்தி சாரும் ரசத்து அறியா தங்கறிவை உற்ற சதசத்தாம் உயிர் என்று திருவருப்பயனிலே ஒரு குரல் வரப்போகிறது. ரெண்டுக்கும் இடையிலே நிற்கிறார் இவர்தான். இதை நாங்கள் வழங்கிக் கொண்டோம். இப்போ ஒரு கல்வியை எழுப்புகிறார். ஒருவனிடம் கெட்டதன்மையும் இருக்கிறது நல்லதன்மையும் இருக்கிறது, இதுல எது இவனுடைய இயற்கை? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது இப்ப நாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களை இவன் கெட்டவன் இல்லை நல்லவன் என்று சொல்கிறோமே, கெட்டவன் என்றால் முழுக்க கெட்டவனா? அவனிடமும் நன்மை இருக்கிறது. நல்லவன் என்றால் முழுக்க நல்லவனா? அப்படி உலகத்திலே ஒருவரும் இல்லை, அவனிடமும் கெட்டது இருக்கிறது. அப்போ நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் நாங்கள் வகுக்கிற வகுப்பு எதை வைத்து வகுக்கிறோம் என்றால், எது அவனுடைய இயற்கை குணம் என்று பார்க்கிறோம். நல்லது கெட்டது ரெண்டும் இருந்தாலும் நல்லதுதான் அவனுடைய இயற்கை குணம் என்றால் அவன் நல்லவன். நல்லது கெட்டது ரெண்டும் இருந்தாலும் கெட்டதுதான் அவனுடைய இயற்கை குணம் என்றால் அவன் கெட்டான். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒன்று இயற்கையாக இருக்கும், ஒன்று செயற்கையாக வந்திருக்கும். ரெண்டும் ஒன்றினுடைய ஒரே மாறுபட்ட ரெண்டு விடயங்கள் ஒருவனுடைய குணமாக இருக்க வாய்ப்பில்லை. ரெண்டிலே ஒன்றுதான் அதற்கு சொந்தமாக இருக்க வேண்டும், மற்றது வந்து சேர்ந்த செயற்கையாக இருக்க வேண்டும். இப்போ உயிர் மலத்தை சேர்ந்து அதன் வயப்படுகிறது, சிவத்தை சேர்ந்தும் அதன் வயப்படுகிறது. அப்படியானால் உயிரினுடைய சொந்த இயற்கை என்ன? இந்த கெட்டதோடு சேர்ந்து கெட்டு போறதும் நல்லதோடு சேர்ந்து நல்லது போறதுமான இந்த இயல்பு கொண்டு நிற்கிறது உயிர், அது தெரிந்து விட்டது எங்களுக்கு. அப்படியானால் இயற்கையினுடைய சொந்த குணம் என்ன? எது சொந்த குணம், எது வந்து சேர்ந்தது? உலகத்தோடு சேர்வதுதான் அது சொந்த குணம், இறைவனோடு சேர்வது வந்து சேர்ந்த குணம் என்று கொள்ளலாமா? அல்லது இறைவனோடு சேர்வதுதான் அதனுடைய சொந்த குணம், உலகத்தோடு சேர்வது அதனுடைய பந்து குணம் என்று கொள்ளலாமா என்பதை ஆராய்கிறார் நூலாசிரியர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், இறைவனோடு சேர்வதுதான் அதனுடைய இயற்கை என்கிறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இறைவனோடு சேர்ந்ததுதான் இயற்கை என்று எப்படி சொல்லலாம் என்றால், இறைவன் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். அது பேரறிவு, இது சிற்றறிவு. ஆனால் அறிவு என்ற அளவிலே ரெண்டும் ஒருவருக்கொருவர் உறவானவர்கள். இந்த பாசம் இருக்கிறதே, அந்த பாசத்துக்கு அறிவே கிடையாது. ஆகவே இந்த உயிருக்கும் அதுக்கும் சொந்தம் இல்லை. இறைவனுக்கும் உயிருக்கும் சொந்தம் இருக்கிறது. சொந்தத்தை சேர்ந்து நாடுவதுதானே இயற்கையாக இருக்க முடியும். சொந்தம் இல்லாத ஒன்றிலே போய் பழகுவது இயற்கையாக இருக்க வாய்ப்பில்லை அல்லவா? ஆகவே இந்த உலகியலிலே அகப்பட்டு நிற்கிற அந்த தன்மை உயிரினுடைய இயல்பல்ல, அது செயற்கை. அதனாலேதான் அதற்குள்ளே அகப்பட்ட உயிர் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு புறவியிலே அதை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயற்கையாக இருந்தால் அது அங்கேயே தங்கிவிடும். இங்க பாருங்கள், கண்ணகி மாதவி ரெண்டு பேர். கண்ணகி இயற்கை, மாதவி செயற்கை, இடையிலே வந்து சேர்ந்தவள். அவள் நல்லவள் கெட்டவள் இலக்கியம் அதெல்லாம் வேற வச்சுக்கொள்ளும். இப்ப நமக்கு தேவையான பக்கம் மட்டும் பார்ப்போம். மாதவியிடம் ரொம்ப பிரியத்தோடு இருந்தான், ரொம்ப பிரியத்தோடு இருந்தான் கோவலன். அதை சேர்க்கிறார், அவர் ஒரு துறவி அல்லவா, அவர் அழகாக அதை சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான் என்றார். விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான். இந்த தொடர் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு தொடர். அவளிலே விருப்போடு இருந்தான் என்று சொன்னால் போதாதா? அது என்ன விடுதலறியா விருப்பினன் ஆயினான் என்றால், இவனுடைய மனம் விட வேண்டும் என்று நினைக்கிறது, ஆனால் விட முடியவில்லை. இதுதான் இந்த விடுதலறியா விருப்பினன். அவனுடைய மனம் மாதவியோடு இருக்கிற பொழுதே நான் ஒரு தவறு செய்கிறேன், இவளிடமிருந்து விட வேணும் என்று நினைக்கிறான், விடப்பட முடியவில்லை. எங்களுக்கும் பல மாதவிகள் உண்டு, நாங்கள் அகப்பட்டு நிற்கிற மாதவிகள் உண்டு. அதுல இருந்து விடுபது சிகரெட் குடிக்கிறவனுக்கு சிகரெட் மாதவி, சாராயம் குடிக்கிறவனுக்கு சாராயம் மாதவி, புலால் உண்கிறவனுக்கு புலால் மாதவி. அது தப்ப வேணும் என்று நினைப்போம், அது விடாது, பிடித்து வைத்து பிடித்து வைத்து கொண்டு இருக்கும். கண்ணகி இயற்கை, அவள் பேசாமல் இருந்தால் அவளுக்கு தெரியும் தான் இயற்கை என்றபடியால் இவர் எங்க போனாலும் திருப்பி வரத்தான் ஆக வேண்டும். செயற்கையிடம் போய் அதிக நாள் நிற்க முடியாது. அப்போ இந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எது விட வேணும் என்று நினைக்க தோன்றி அதற்குள்ள அகப்பட்டு நிற்கிறதோ அது செயற்கை, இயல்பாகவே சேருவது இயற்கை. இறைவன் அறிவு பொருளாகிய இறைவன் நமக்கு சொந்தமானவன். இயற்கை செயற்கையாகிய பாசம் நமக்கு சொந்தம் இல்லை. ஆகவே அதில் அகப்பட்டு கிடக்கிற நிலைதான் செயற்கை, இறைவனோடு சேர்வதுதான் இயற்கை. உயிருக்கு இருநிலை உண்டு என்றாலும் உயிரினுடைய இறையோடு சேருகிற சுத்த நிலைதான் உயிரினுடைய இயற்கை நிலை என்பதை விளங்கப்படுத்துகிறது.
அறிவு பொருளாகிய ஆன்மா தன் இனமாகிய தூய அறிவு பொருளாகிய இறைவனோடு ஒன்றி நிற்பதே இயற்கையாகும். வேற்றினமாகிய அறிவற்ற உலகப் பொருள்களோடு ஒன்றி நிற்பது அதற்கு செயற்கையே ஆகும். இவ்வுண்மையை ஞானாசிரியர் உணர்த்தும் போதுதான் ஆன்மா அசத்தாகிய உலக சார்பை தனக்கு வேறு என பகுத்தறிந்து அதனின் நீங்கி சத்தாகிய சிவத்தோடு கூடி இன்புறும். இச்செய்யுளின் கருத்தை பின்வருமாறு சுருக்கி கூறலாம். உலகம் சிவம் என்ற இரு பொருள்களுள் உலகம் அறிவற்றது, எனவே அது சிவத்தை அறிந்து நுகர மாட்டாது. சிவம் எதையும் சுட்டி அறியாது, எனவே அதுவும் உலகத்தை சுட்டி எறிந்து நுகர மாட்டாது. இவ்வாறு உலகம் சிவமும் ஆகிய இரண்டும் தம்முள் ஒன்றையொன்று அறிந்து நுகரா. ஆதலின் இவ்விரண்டினையும் அறிந்து நுகர்தற்கு உரிமையுடைய மூன்றாவது பொருள் உண்டு என்பது பெறப்படும், அதுவே ஆன்மா என்பது.
நாங்களாக இருந்தால் நான் ஆரண்டு மாணவன் கேள்வி தொடக்கின உடனே அவன் பெயர் சொல்லி, அவனுடைய அட்ரஸ் சொல்லி, அவனுடைய தொழில் சொல்லி விளங்கப்படுத்த இரவு தொடங்கி இருப்போம். இங்கே மாணவன் நானார் என்று கேட்டது ஆன்மாவை விசாரிக்கிறான் என்று தெரிந்து ஆன்மாவினுடைய இயல்புகள் பற்றி சொல்லிக் கொண்டு வந்து முக்கியமான ரெண்டு இயல்பு சொன்னார். ஒன்று ஆன்மா இருநிலையையும் அனுபவிக்கிற ஒன்று என்பது ஒன்று. இரண்டாவது முதல் நிலைதான் அதனுடைய இயற்கை நிலை என்று ஒன்று என்பதை சொல்லி ஆன்மாவை ஓரளவு விளக்கம் செய்கிறார்.
ஆன்மா உலகை அறிந்து நுகர்ந்து அதன் வயப்பட்டு நிற்கும், இது கட்டுநிலை. பின் திருவருள் துணையால் இறைவனை உணர்ந்து இறை இன்பத்தை நுகர்ந்து அதன் வயப்பட்டிருக்கும், இது வீட்டு நிலை. தத்துவங்கள் ஆன்மா அல்ல.
வீட்டு நிலை என்றால் அந்த அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். வீடுகிற நிலை வீடு, நாங்கள் வீடு வேறு என்று அந்த சொல்லித்தான் சொல்லுகிறோம். இது கட்டி வைத்திருக்கிற நிலை, அது விடுபடுகிற நிலை. இது கட்டி நிலை, அது வீட்டு நிலை.
தத்துவங்கள் ஆன்மா அல்ல. மாயா காரியங்களாகிய 36 தத்துவங்கள் நாம் அறிந்தவை. அத்தத்துவங்களே புறக்கருவிகளாயும் அகக்கருவிகளாயும் அமைந்துள்ளன. கண் காது முதலிய புறக்கருவிகளும் மனம் புத்தி முதலிய அகக்கருவிகளும் ஆகிய இவையே உலக அறிவை தருகின்றன. கண் கண்டறிகிறது, காது கேட்டறிகிறது, மனம் ஐயுறுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது. இவ்வாறு தத்துவங்களே அறிவினவாய் இருத்தலால் அவற்றையே உயிர் என்று கொள்ளலாமோ என்னும் ஐயம் தோன்றலாம். அவ்வையத்தை நீக்கி தத்துவங்கள் ஆன்மா அல்ல என்றும் அத்தத்துவங்களோடு ஒற்றுமைப்பட்டு நின்று அறிந்து வருகிற ஆன்மா என்ற தனிப்பொருள் உண்டு என்றும் வலியுறுத்துவதற்கு எழுந்தவை இச்செய்யுளும் அடுத்த செய்யுளுமாகும்.
அதாவது தத்துவங்களோடு நாம் கலந்து செயல்படுகிறோம், இதைவிட நாம் தத்துவம் அல்ல. அதை விளங்கப்பட்ட
தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். இன்னொரு படிச்சிருங்க. தத்துவங்கள் ஆறாறும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் ஏம்ப கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல்
கொள். ஒரு வெண்பா இவ்வளவு தெளிவா விளங்குற மாதிரி எழுதியிருக்கிறார். ஒரு கொஞ்சம் நீங்க எனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறீர்கள், அப்படி இல்லையே? கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா விளங்கும். சொல்லுங்க பாட்டு.
தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் என்று அறியா,
இவ்வளவுதான். ஆறாறு 36 தத்துவங்களுக்கும் அவற்றுக்கு அவற்றை தெரியாது. தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் அறியா
எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள்.
அது எப்படி இருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்வாயாக. எத்தன்மை எண்ணின் இயம்பக்கேள்
சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம்.
நாங்கள் உண்ணுகிற ஆறு வகையான சுவை இருக்கிறது, நாம் அதை அறிய முடியுமே தவிர அவை அவற்றை அறியாது. உரைப்புக்கு உரைப்பு தெரியாது, இனிப்புக்கு இனிப்பு தெரியாது, எல்லாம் நமக்கு தான் தெரியும். அதை தான் சொல்லுகிறார்.
ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள்.
சொன்னால் அது போலத்தான் இந்த ஆன்மாவும். தத்துவங்கள் தம்மைத்தாம் அறியாது, ஆன்மா தான் தத்துவங்களை அறிகிறது. எப்படி என்றால் சுவைகள் தம்மைத்தாம் அறியாது, நாம் தான் அதை அறிகிறோம் என்பது போல என்கிறார். வெண்பா என்பது கவிதை வடிவத்துள்ளே ரொம்ப இறுக்கமான ஒரு வடிவம். அது நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தால்தான் தெரியும். இந்த எதுகை மோனை இதழை மட்டும் பற்றி எழுத முடியாது. ஒரு சொல்லும் அடுத்த சொல்லுக்குமான தொடர்பையும் அதுக்கு இலக்கணம் வைத்திருக்கிறார். அதனாலேதான் வெண்பா புலவர்த்து வெண்பா புலி என்று பாடினார். அப்படிப்பட்ட வெண்பா இலக்கணத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கடினமான தத்துவத்தை எவ்வளவு இலகுவாக சொல்லுகிறார்கள் என்றால் இந்த அளவு தெளிவு அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
பதவுரை. தத்துவங்கள் ஆறு ஆறும் தத்துவங்கள் 36 தம்மை தாம் என்று அறியா, தம் இயற்பை தாம் அறிய மாட்டா. அகுதாவது கண் தன்னை நோக்கி நான் கண், நான் பார்க்கிறேன் என்று தன்னை அறிய மாட்டாது. பிற கருவிகளும் அவ்வாறேயாம். எத்தன்மை எனில் தத்துவங்கள் தம்மை அறியாத தன்மை எது போன்றது என்றால், இயம்பக் கேள், ஓர் எடுத்துக்காட்டு கூறுவோம் கேட்பாயாக. சுத்தமாம் ஆறு, சுத்தமாம் ஆறு சுவையும், இனிப்பு கைப்பு முதலிய ஆறு சுவையுடைய பொருட்கள் தம்மை தாம் அறியா. யான் இனிப்பாக இருக்கிறேன், யான் கைப்பாக இருக்கிறேன் என்றார் போல தம்மை நோக்கி தம் இயல்பை அறியா. கூறில் சொல்வதாயின் அவை இவை போல் கொள், இவை போன்றனவே அத்தத்துவங்களும் என உணர்ந்து கொள். பொழிப்புரை. தத்துவங்கள் ஆகிய கருவிகள் அறிவுள்ளனவாக தோன்றினாலும் தம் இயல்பை தாம் அறிய மாட்டா. நான் அறிகிறேன் என்ற தன்னை நோக்கிய அறிவு அவற்றிற்கு இல்லை. கண் காணும், ஆனால் நான் காண்கிறேன் என்று அது தன்னை நோக்கி அறியாது. பிற கருவிகளும் இவ்வாறே. தன்னை நோக்கி அறியாத தன்மைக்கு ஓர் எடுத்துக்காட்டு கூறுவோம் கேள். உண்ணும் உணவில் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கைப்பு காற்பு என அறுவகையான சுவைகள் உண்டு. உணவு தன்னிடம் உள்ள இச்சுவைகளை தான் அறியாது. உணவிலே சில சமயம் உப்பு கூடிவிடும். அப்போது அந்த உணவு நான் உப்பாக இருக்கிறேன் என்று தன்னை நோக்கி அறியாது. அதுபோல தத்துவங்களும் தம்மை தாம் அறியா. விளக்கம். எது தன்னை நோக்கி தன் இயல்பையும் அறியக்கூடியதாக உள்ளதோ அதுவே ஆன்மாவாக இருக்க முடியும். தத்துவங்கள் தம்மை நோக்கி தாம் என்று அறியாத இயல்பினவாகும். ஆதலால் அவை ஆன்மா அல்ல என்பது தெளிவாகும்.
இதுலே நமக்கு ஒரு சின்ன மயக்கம் வரும். கண் தான் காணுகிறது என்று எனக்கு தெரிகிறதே, அப்ப கண் தெரியாது காணுகிறது தெரியாது என்று எப்படி சொல்லலாம் என்றால், உள்ளே உயிர் நிற்கும் வரைக்கும் தான் கண்ணுக்கு அது தெரியும். உயிரை மயக்கி விட்டால் கண் நான் காணுகிறது கண் தான் என்பதை கண் தெரியாது, சுவைப்பது நான் என்பதை வாய் அறியாது. ஆகவே இவற்றுக்கு என்று தனி இயல்பு இல்லை. அதை விட ரொம்ப தெளிவாக சொன்னால், எல்லாம் மாயையினுடைய செயற்பாடுகள். மாயைக்கு அறிவில்லை என்றபடியால் அதனாலே உண்டான எதற்கும் அறிவில்லை. ஆகவே அதிலே உண்டாகிற அறிவை அறிவது உள்ளே இருக்கக்கூடிய அறிவுள்ள ஆன்மாதான் என்பதை ஆன்மா உயிருக்கான விளக்க இன்னொரு விளக்கமாக சொல்லுகிறார்.
அந்த பாடல் முடிஞ்சதுங்க. பாடல் 26. தத்துவங்களை அறிவது உயிர். ஆறு சுவையும் அருந்தி அவைதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல, ஆறாறும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ.
தத்துவத்தை பாடம் சொன்னவர் சொல்றார், இதெல்லாம் உனக்கு விளங்கினதல்லவா, ஆசிரியருடைய சிறப்பெல்லாம் விளங்கிட்டதல்லவா, அது விளங்குகிற ஆள் ஆரோ அவர்தான் நீ என்று விளங்கப்படுத்துகிறார். ஆறாறு தத்துவத்தை எல்லாம் நான் சொன்னேன், அதில் அதற்கெல்லாம் அது அதை அறியாது, நீ அறிந்தாயல்லவா. ஆகவே அப்படி ஆறாறு தத்துவரையும் அறிகிறாயே நீ தான் பசு என்று புரிந்து கொள் என்கிறார்.
ஆறு சுவையும் மருந்தி அவைதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல், ஆறாறும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ. பதவுரை. ஆறு சுவையும் ஆறு சுவையுடைய பொருள்களை வேறொருவன் அவற்றுக்கு வேறாக உள்ள ஒருவன் அருந்தி சுவைத்து அவைதம்மை அச்சுவைகளை கூறியிடும் இஃது இன்ன சுவை இஃது இன்ன சுவை என்று அறிந்து கூறுகிற மேன்மை போல் தன்மை போல ஆறு ஆறும் தத்துவங்கள் 36 இயல்பையும் ஒன்று ஒன்றா யாம் காட்ட ஒவ்வொன்றாக நாடி உணர்ந்து கண்டு உணர்ந்து இவை கண்டேன் என தன்னை நோக்கி உணர்ந்தும் அதில் உற்று அத்தத்துவ கூட்டத்தில் பொருந்தி அத்தத்துவங்களோடு ஒற்றுமை பற்று நின்று அறிவாய் நின்ற அவற்றால் அறிவு விளங்கியும் வரும் அறிவு பொருள்தான் நீ உயிராகிய நீ என காண் உன்னை உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள்.
இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் எதை சொல்கிறது?
இறைவன் போயிடுதுங்க, பதி போயிடுது நேர.
இந்த பாட்டு அமைப்புக்குள்ள இருக்கிற நீங்க அதை வாசிப்பதற்கு முன்னுக்கு சொல்லுகிறேன். பசுவை பற்றிய கேள்வியை இவரே மாணவன் எப்படி கேட்கிறார்?
என்னை எனக்கு அறிவித்த ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர்.
இவை கண்டேன் கேள்விய அவ்வளவுதான், என்னை எனக்கு அறிய காட்டீர். பாட்டு வந்து எங்கே முடிகிறது? இதுதான் நீ என்று முடிகிறது. சொல்றது அந்த 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 கேள்வி எங்கேயோ வேற எங்கேயோ போற மாதிரி இருந்து எல்லாம் சொல்லிவிட்டு வந்து இவர் கேட்டால் நானார் என்று கேட்டால் இதுதான் நீ என்று பாட்டு முடிகிறது. அந்த அளவிலே ஆன்ம விளக்கத்தை முடிகிறார் ஆசிரிய மாணவ. அந்த சொல்லுகிற முறையெல்லாம் ரசிக்கத்தக்கது என்பதற்காக சொல்லுகிறேன். பாட்டு தொடங்கியது நானார் என்று, இவர் நீ என்று சொல்லி அந்த பாட்டை விளங்கப்படுத்தி முடிக்கிறார். படிங்க.
பொழிப்புரை. உணவு தன் சுவையை தான் அறியாது, உணவை நுகர்கின்ற வேறு ஒருவனே அதன் சுவையை அறிந்து கூறுகின்றான். உணவிலே காரம் சற்று கூடிவிட்டது என்றோ உப்பு சிறிது குறைவாக உள்ளது என்றோ அறிந்து பிறருக்கும் கூறுகின்றான். யான் சுவைத்து பார்த்தேன் என்று தன்னை நோக்கியும் உணர்ந்து கூறுகிறான். அதுபோல 36 தத்துவங்களும் தன் இயல்பை தாம் அறிய மாட்டா, அவற்றிற்கு வேறாக இருக்கின்ற அறிவு பொருளாகிய நீயே அத்தத்துவங்கள் ஒவ்வொன்றின் இயல்பையும், அதாவது கண் காணும், செவி கேட்கும், மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும் என்று இவ்வாறு தனித்தனியாக கண்டு உணர்ந்து சொல்லுகின்றாய். இவை கண்டேன் என்ற தன்னோக்கு உணர்வும் நீ உடையாய், இவ்வாறு உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள். விளக்கம். இவ்விரண்டு செய்யுள்களாலும் உயிரின் இயல்பை தத்துவங்களின் என்றும் வேறு பிரித்து உணர்த்தினார் ஆசிரியர். அதோடு முடிஞ்சதுமையா? 26 இது முடிஞ்சிச்சு.
அதாவது பாசம் படித்து முடித்துவிட்டோம். பாசம் என்றால் மாயை, ஆணவம், கண்மம் படித்து முடித்துவிட்டோம். படித்துவிட்டோம். அதற்கு பிறகு பசு படித்து விட்டோம். இனி பதியை பற்றி சொல்ல போகிறார். அடுத்த பாடல் பதிக்கான விளக்கமாக தொடங்கும். உண்மையிலே நூலை ஏற்கனவே 2 தரம் மாணவர்களோடு சேர்ந்து நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த நூல் தொகுப்பு விளங்கவில்லை எனக்கு. இப்பதான் ஓரளவு இந்த தொகுப்பு விளங்குறது. உண்மையிலேயே இது தத்துவத்துக்கான ஒரு முதல் நூலாக கொள்ளப்பட்டு நூல் என்பது இப்போது ரொம்ப தெளிவாக விளங்குது. ஒரு அடிப்படையிலே ஒரு சிரமம் இல்லாமல் 36 தத்துவத்தை விளங்குவதற்கு இவ்வளவு எளிமையான நூலாக இருக்கிறது என்ற உண்மையை தெரிகிற போது மகிழ்ச்சியாக வருகிறது. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இப்பொழுதெல்லாம் பேச்சாளர்களே படிப்பதில்லை, பேச்சாளர்களாக இருக்கிறவர்கள் படிப்பதில்லை. அங்குமிங்குமாக 1-2 பொறுக்கிவிட்டு அதை வைத்து ஒரு வித்தை காட்டிவிட்டு மேடையாலே இறங்கிவிட்டால் போதும் என்று பேச்சாளர்கள் நினைக்கிறார்கள். நான் சொல்றது என்னவென்றால், அதுக்கு அது மட்டுமல்ல, இப்பொழுது செய்திகளை பேச்சாக கேட்பதுதான் படிப்பு என்று வந்துவிட்டது. ஏதாவது ஒரு செய்தியை பேச்சாக கேட்பது, இன்னதை பற்றி இன்னார் பேசினார் அப்படி கேட்டுவிட்டால் அது படிப்பு. அது படிப்பினுடைய ஒரு கூறு தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. முறைப்படி படித்தல் என்பது ஒரு நூலை வைத்து படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு அது அனுபவம் இருக்கும். இப்ப திருக்குறளை நாம் சும்மா ஒரு சொற்பொழிவு செய்துவிட்டு போயிருக்கலாம், ஆனால் பரிமேலூடாக ஒவ்வொரு வரியாக வாசித்து வாசித்து விளங்குகிற பொழுது ஒன்றும் விடுபடாமல் தொடர்ச்சி குறையாமல் இவ்வளவு அழகாக நாங்கள் அதை விளங்கி கொண்டு போகிறோம் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? இதுபோலத்தான் இப்ப இந்த நூலை படிக்கிற பொழுதும் எனக்கு அந்த உணர்வு தான் பெறுகிறது. ஒரு நூலை அது நான் என் காலத்திலே அந்த படிப்பு இருக்கவில்லை. நான் படிக்கிற காலத்திலே இந்த நூல் முறை படி நான் வித்தகரிடம் போனபடியால் தான் எனக்கு இந்த நூல் மூலம் படிக்கிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நூலை வைத்து முழுமையாக அந்த நூலினுடைய ஒரு சொல்லு விடாமல் விளங்கி கொண்டு போவது, அதுதான் உண்மையான படித்தல் முறை. ஆகவே நீங்கள் எல்லாரும் அதை ஒரு ஒரு மரபாக பேணுங்கள். ஏதாவது ஒரு நூல் படிக்கிறது என்றால் ஒரு நூலை வைத்து படிக்க வேண்டும். அதை எவ்வளவுதான் உள்ளவராக இருந்தாலும் அவர் சொல்ல கேட்பது என்பது ஒரு பகுதிதான் தரிசனமாகுமே தவிர முழு விஷயமும் தரிசனமாகாது. ஆகவே நூலை வைத்து படிக்கிறது என்பதனுடைய பெருமதியை இப்போ நாங்கள் உணர்கிறோம். கிட்டத்தட்ட பசு பாசம் முடிந்து விட்டது. இனி பதி அறிய போகிறோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.